ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஐங்கரத்தன்னாறு தருவோட்டம் பெற இதழித்தாள் சடையோல் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டம் போடும் வணங்கி ஓவாதே இரவு மகள் உணர்வோர் சிந்தை திருவோட்டும் பயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே அஞ்சலுத்தே வடிவாக கொண்டு நல்ல அஞ்சலுத்தே வடிவாக கொண்டு நல்ல அம்பலத்தில் ஆடுகின்றான் அணங்கு காண கஞ்சத்தில் இருப்பவன் கடலின் மீது கண் வளரும் நாரணன் காணா கோலம் பஞ்சத்தில் இருக்கின்ற நமக்கு நல்ல பாக்கியத்தை அருள் செய்த பதஞ்சலியின் பாதனஞ்சமுற வணங்கி நல்ல புலியின் பாதன் ஏழ நினைந்தவர் அருளை நிகழ்த்தி வாழ்வா சற்குருவாய் உரித்து கூடல் மீனவன் மேல் வினை தீர்த்துவன் விரைத்தாள் போற்றி துங்கமுறும் அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் வீராந்தனை இருளில் பறவை வாதற்கேவல் உண்டோன் பதப்பதுமயிருதாள் போற்றி புங்கவர் சூழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியனாரின அடிகள் போற்றி போற்றி சிவஞான போதமருள் திருவெண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நிறைகடந்த மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான் மறைகள் நவில்லை உமாபதியார் நற்றாள் போற்றி திருச்சிற்றம்பலம் பார்வதி சுற்றவேச அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூசையிலே முதற் சூத்திரம் பதி உண்மையும் பதி இலக்கணமும் தொகுத்து கூறுவது உயிர்கள் உலகம் கடவுள் கடவுள் உயிர்கள் உலகம் இந்த மூன்று பொருள் பற்றி வேத ஆகம புராண இதிகாசம் எல்லாமே இந்த முப்பொருளை பற்றி தான் சொல்லுது. அது பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிவு சுபாசம் தெரித்தல் என்பது சிவபிரகாசம். பல கலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசுபாசந்தரித்தல் பதி பரமே என்பது சிவபிரகாசம். அதனாலே இந்த முப்பொருளை பற்றி நன்றாக தெரியவில்லையானால் அவன் கடவுளை உண்மை கடவுளை அறிந்து பத்தி பண்ண முடியாது. உண்மை கடவுள் தெரியாது, உண்மை கடவுள் தெரியாமையினாலே அந்த கடவுளை பத்தி பண்ணுகிற முறையும் தெரியாது. முறையை தெரியாவிட்டால் அவன் கடவுள் அருளை பெற முடியும். அதனாலே இந்த முப்பொருளை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வதற்காக சிவபெருமான் நல்ல ஆசிரியர்களை இந்த தமிழ்நாட்டுக்கு வரச் செய்து அவர்கள் மூலமாக இந்த சித்தாந்த சாஸ்திரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். சிவபெருமான் எழுதி வச்சிருக்கிறான் ஆகமத்தில், அது நம்ம படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் போத சிவாகமத்தில் ஞானபாதத்தில் சொல்லப்பட்ட பதிவு சுபாச உண்மைகளை சிவபெருமான் எழுதி வச்சிருக்கார் வடமொழியில். அது நமக்கு படிக்கவும் தெரிஞ்சு கொள்ளவும் எல்லாராலையும் இயலாது. அதனாலே அந்த ஞானபாதத்தில் சொல்லப்பட்ட முப்பொருளை இப்படி நல்ல அருளாளர் மூலமாக தமிழிலே இப்படி பாடி அதனுடைய உண்மைகளை தெரிந்து கொள்ளுவதற்காக சிவபெருமான் கருணை செய்திருக்கார். அந்த மாதிரி முறையிலே நம்முடைய திருமுறைகளிலே நிறைய பதிவு சுபாச உண்மைகள் திருமுறைகளிலே நிறைய வருது. அது இலைமறை காய் போல இருக்கும். திருமுறைகளில் வருவது இலைமறை காய் போல இருக்கும். இலைமறை காய் என்றால் கத்தரி செடியிலே காய இருக்கிறவன், கத்தரி செடியில் காய இருக்கிறவன், இலையில் மறைந்து இருக்கிற காய் அவன் கண்ணுக்கு படாது. அது அந்த காயும் அந்த தலையும் ஒரே நிறமாக இருக்கும், பச்சை நிறமாக இருக்கும். இலை மரவில் இருக்கிற காய் தெரியாது. அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்படி தடவி வரும்போது அந்த காயை கண்டுபிடிக்கலாம். அதுபோல் திருமுறைகளில் இலைமறை காய் போல் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய. அதை அறிந்து கொள்வது சாமானியமாக இல்லை. இது முழுவதும் பதிவு சுபாச உண்மைகளை தெளிவாக சொல்வதுதான் இந்த 14 சாத்திரங்கள். உந்தி கடிறு புயல் போதம் சித்தியார் பிந்திருவா உண்மை பரகாசம் வந்தவரு பண்புகனா போற்றி ஒடி பாசமெல்லா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பம் முற்றுன்னு 14 சாத்திரங்கள். அது முதல் சாத்திரம் திருவுந்தியார் முதல் நூல். 45 தாளிசை மூளை இருந்தாரே முற்றத்தை விட்டவர் சாலப்புரி என்று உந்தி வர தவத்தில் தலைவர் என்று உந்தி வர என்று திருவுந்தியார் பாட்டு. நம்ம இதில் வருதெல்லாம் திருவாசகத்தில் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த முப்பரம் உந்தி வர உருங்குடன் வந்தவர் உந்திவரன் வருதுவா திருவுந்தியார். அந்த அடிப்படையில் அவர் இயற்றியிருக்கிறார். சித்தாந்த சாஸ்திரத்தில் முதல் நூல். அந்த ஆசிரியருடைய மாணாக்கர்கிட்ட பாடம் கேட்டவர் திருக்கடவுர் உய வந்த தேவநாயனார். அவர் திருக்கழிற்றுப்படியார் என்கின்ற ஞான சாஸ்திரத்தை பாடியிருக்கிறார். அதன் பிறகு வந்தது தான் சிவஞான போதம். அந்த திருவுந்தியாரும் திருக்கழிற்றுப்படியாரும் இருக்கும் பிறகு வந்தது சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்தின் படி வந்த நூல் தான் இந்த சிவஞான சித்தியார். சிவஞான போதத்தை இயற்றிய ஆசிரியராகிய மெய்கண்டதேவிடத்தில் உபதேசம் பெற்று இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற நூலை பாடி தந்திருக்கிறார். பாடியவர் திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி. திருத்துறையூர் பண்டூட்டிக்கு பக்கம் திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி குருக்கள். அவங்களுக்கு வேதாகமந்தான் முதல்லே பாடம். வேதாகமந்தான் வேதாகமா இதிகாசம் உபநிடதங்கள் அவங்களுக்கு நிறைய பாடம். அதோடு இந்த திருமுறைகள் முதலாக தமிழ் நூல்லேயே நிறைய பாண்டித்யம். அதோடு அவங்க முப்போதும் திருமேனியை திருந்துகிறவர்கள். இரவும் பகலும் அவளுக்கு நினைவு செயல் பேச்சு எல்லாமே சிவசம்பந்தமாக இருக்கும். எல்லாமே நினைவு செயல் வார்த்தை எல்லாமே என்ன இருக்கும், எல்லாம் சிவசம்பந்தமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரால் ஏற்றப்பட்டது தான் இந்த சிவஞான சித்தியம். இதிலே பதி உண்மை, பதியுண்மை, பசு உண்மை, பாச உண்மை என்று உண்மையாக சொல்லப்படும். அதற்கு மேலே பதி இயல்பு, பசு இயல்பு, பாச இயல்பு என்றும் சொல்லப்படும். அதற்கு மேலே பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம்னு சொல்லப்படும். உண்மை இயல்பு இலக்கணம். உண்மை என்றால் இது காண முடியாத பொருளாகினால் இந்த மூன்று பொருளையும் கண்ணாலே காண முடியாத பொருள். பதியையும் காண முடியவில்லை, பசுவையும் காண முடியவில்லை, பாசத்தையும் காண முடியும். பதி பசு பாச பதியாகிய கடவுள் தெரியலை. கடவுளை பார்த்தவர்கள் இப்போ இல்லை இல்லை. ஞானசமுத்திர காலத்தில் இருந்தால் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் காலத்தில் நம்ம நேராக கண்டவர். மாணிக்கவாத காலத்தில் இருந்தால் கேட்கவே வேண்டியதில்லை. அந்த மாதிரி காலத்தில் இல்லை. ஆனால் அவங்க பாடின நூலை படிக்கிறாப்பிலையாவது புத்தி வந்துதா, அதுவே புரிய போகும். அவர் அந்த அருளாளர் இயற்றிய நூலிலே தொடர்பும் அவர்களிடத்தில் ஈடுபாடும் அந்த நூலை ஓத கேட்கவாவது நமக்கு புத்தி தந்தானே, அது எவ்வளவு பெரிய உபகாரம் இருக்கு, பெரிய உபகாரம், பெரிய உபகாரம். அதனாலே கடவுள் தெரியவில்லை, பாசம் தெரியவில்லை, உயிர் தெரியவில்லை. உயிர் உயிருங்கிறது நம்மகிட்ட தான் இருந்தது. உயிர் எங்கே இருக்குது, நம்மகிட்ட தான். வேணா உயிர் தெரியவில்லை, உடம்பு தெரிகிறது, உயிர் தெரியவில்லை. தெரியாத ஒரு பொருளை இப்போ தெரிய முடியாது செய்வதா உண்மைன்னு உண்டுன்னு நிலைநாட்டு. அந்த லோகாயதன் என்கின்ற நாத்திகன் இருக்கிறானே, அவன் கண்ணால் கண்டது தான் அவனுக்கு பரமான் காட்சி பரமான். கண்ணால் காணாத பொருள் இல்லை அவனுக்கு. அவன் இந்த பூதங்கள்லேயே 4 பூதத்தை ஒத்துக்குவான், 1 பூதத்தை ஒத்துக்க மாட்டான். மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான். ஆகாயம் கண்ணுக்கு தெரியல இல்லை. இப்போ இது ஆகாயம். நமக்கு 5 பூதங்கள்னு சொல்லுமோ, 5 பூதங்கள்னு சொல்கிறோம் அல்லவா, ஆகாயம். ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான். குத்துக்க மாட்டான்னு ஆகாயம் தெரியலையில. மண்ணு தெரியுது, தண்ணீர் தெரியுது, நெருப்பு தெரியுது, காற்று தெரியுது. அதனால ஆகாயம் தெரியாமையினால ஆகாய பூதத்தையும் ஒத்துக்கிறது இல்லை. அப்புறம் கடவுள் எங்க ஒத்துக்குமா? அதனால அவன் முதலாக அந்த லோகாயுதன் முதலாக மற்ற சமயவாதிகளும் இன்னும் அவனை ஒத்த சமயவாதிகளும் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். அவனுக்கு பங்காளிகள் இன்னும் சில பேர் இருக்கிறான். யாருக்கு? நாத்திகம் பேசி நாத்தெழும் பேரின் ஒரு அல்லவா திருவாசகத்தில் நாத்திகம் பேசி. அப்போ ஆமாம், அப்போ மாணிக்கவாதத்தில் இன்னும் ரொம்ப கிட்டிகாரம் இருந்துப்பாங்க. நாத்திகம் பேசி நாத்தழும் பேரு. அதனாலே நாத்திகம் முதலாக லோகாயுத மதம் முதலாக மற்றைய மீமாஞ்சகர் முதலான மற்ற மதவாதிகளும் கடவுள் உன்னை ஒத்துக்கொள்ளாத மதவாதிகளும் ஒத்துக்கொள்ளும்படியாக கடவுள் உண்டு என்று சொல்லி நிலைநாட்டுவதுதான் பதியுண்டு. அந்த பதியுண்மைக்கு பல வகையான எடுத்துக்காட்டுகளும் பல வகையான உதாரணங்களையும் கொடுத்து பதியுண்மை நிறுவுகிறார். அது முதல் நூலாசிரியராகிய சிவஞான போதத்தில் மெய்கண்ட தேவனாயனார் மெய்கண்டார்னு பேர் வைங்க பிள்ளைகளுக்கு. மெய்கண்டாரு, அருணந்தி சிவம், மறைஞான சிவம், உமாபதி சிவம், பதஞ்சலி, வியாக்கிரபாதா, வேதவியாசரு, சுகரு, இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறது. சைவர்கள் வீட்டிலே யாரும் சொல்றதில்லை, வைக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறேன். சிவகாமி, மாணிக்க வாசகம், மார்க்கண்டன், மெய்கண்ட சிவம், இப்போ பேரனுக்கு பதஞ்சலி, அந்த பேத்திக்கு ஆரணி, அகிலாண்டி, இங்கே பிறந்தா உத்தி அகிலாண்டி. எங்கள் மரபில் மாற, எங்கள் வீட்டில் மாற, பல சைவர் வீட்டில் இல்லைன்னு சொல்ல. இல்லாமையினாலே அவனுடைய நாமம் இல்லாமையினாலேயே அவர்களை பற்றி தெரியாமையே போய்விடுவார். அதனாலே முதல்நூல் ஆசிரியராகிய சிவஞான போதமருடைய முதல்நூல் ஆசிரியராகிய மெய்கண்டதேவர் 12 சூத்திரம் பண்ணினார். இந்த 12 சூத்திரத்திலே முதற் சூத்திரமாயிருப்பது தான் அவன் அவள் அது எனும் அவை மூவெனமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது அந்த சூத்திரம். சூத்திரம்னா சுருக்கமாக இருக்கும், பொருள் ஏராளமாக இருக்கும். சூத்திரம்னா சின்னது சின்னது. இப்போ மூணு வரி இப்போ சொன்னது, அதுக்குள்ளே இருக்கிற பொருள்கள் ஏராளம். அது சின்ன டப்பாவில் நவரத்தனம் போட்டு வச்சா, சின்ன டப்பாவில் நவரத்தனம் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோ, டப்பா சின்னது, அதுக்குள்ளே இருக்கிற பொருள். இந்த டப்பா நிறைய, டப்பா சின்னது, அதுக்குள்ளே நவரத்தனம் நிறைய போட்டோம்னு வச்சுக்கோ, சாதி ரத்தனத்தை. அதுபோல் சூத்திரம் சின்னதாக இருக்கும், பொருள் அளவுபடாததாக. அவன் அவள் அது எனும் அவை மூவினமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதா அந்தம் மாதிரி என்மனார் புலவர் என்பது அந்த முதல் சூத்திரம். உலகம் காணப்படுவது, உலகம் காணப்படுவது கடவுள் காணப்படாது. நல்ல யாவகம், உலகம் கண்ணால் காணப்படுவது கடவுள். அதே போல உடம்பு காணப்படுவது உயிர் காணப்படாது. இந்த உதாரணமே போதுமே, என்ன நினைக்கிறீங்கப்பா? உடம்பு காணப்படுவது, இந்த உடம்பை இயக்குகிற உயிர் காணப்படாது, காணப்படாது. உயிர் கருப்பா சிவப்பா? அதே போல உலகம் காணப்படுவது கடவுள் காணப்படும். உடம்புக்குள்ளே உயிர் இருப்பது போல உலகத்துக்குள்ள கடவுள் இருக்கிறார். உயிர் காணப்படாமையினால நாம் உயிர் இல்லை என்று சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். சொன்னான்னா அறிவில்லாத. இப்போ நான் உயிர் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னான்னா என்ன என்ன நினைப்பாங்க? எனக்கு இருக்க நாடு, எனக்கு உயிர் இல்லை அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? அது மாதிரி காணப்படாத பொருள் தான் நிறைய இருக்கு. இப்போ அறிவு இருக்குதுல்ல, நமக்கு இருக்குதா இல்லையா? இங்கே இந்த அறிவை காட்டு. இப்போ அறிவுடையவனை நான் சொன்னேன்னு வச்சுக்கப்பா, அறிவை காட்டுன்னா காட்ட முடியாது. அறிவை காட்டு செயலாலே, அவன் வாக்கினாலே செயலாலே காணப்படுமே தவிர அறிவு தனியாக எடுத்து இந்த அறிவு இவ்வளோ இருக்குது, மூணு கிலோ நாலு கிலோன்னு காட்ட முடியாது. இதெல்லாம் விளங்குதா? அதனாலே காணப்படாத பொருளுக்கு தான் ஆற்றல் அதிகம். உடம்புக்கு ஆற்றலா உயிருக்கு ஆற்றலா? உயிருக்கு தான் ஆற்றல். உடம்பை உயிர் ஆட்டுதா, உயிரை உடம்பு ஆட்டுதா? உடம்பை உயிர் ஆட்டுதா, உயிரை உடம்பு ஆட்டுதா? உடம்பை உயிர் ஆட்டுகிறது, உடம்பை உயிர் ஆட்டு. அதே போல உலகத்தை கடவுள் ஆட்டுகிறார். எப்படி பிண்டமோ அதே போல அண்டம், அண்டம் எப்படியோ அதே போல பிண்டம். அண்டத்தில் இருக்கிறது எல்லாமே பிண்டத்தில் இருக்கு. அதை நம்ம பார்க்க சக்தி இல்லை. நமக்கு இருக்கிற ஞானம் பாசஞானம் பசுஞானம் கூட நமக்கு சரியா இல்லை. பதிஞானத்தால் காணப்படுவதே பாசஞானம் பசுஞானத்தினால காண முடியாது. பதிஞானம் ஆகிய சிவஞானத்தினால காணப்படுகிற பொருளை பாசஞானம் பசுஞானத்தினாலே காண முடியாது. திருச்சிக்கு போகலாம், இங்கேருந்து இதில் வண்டியில் போகலாம், நடந்து கூட போகலாம். அமெரிக்கா போக முடியுமா? அமெரிக்காவுக்கு எதில் போகணும்? பிளேனில். பிளேனில் போகிறத பைக்கில் போக முடியுமா? அது போல சிவஞானத்தால காணப்படுகிற பொருளை, பதிஞானத்தால காணப்படுகிற பொருளை பசுஞானம் பாசஞானத்தினாலே காண முடியாது. அது பாசமா ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது என்றாரு ஆசிரியர். அதனாலே கடவுள் காணப்படுகிற பொருளா காணப்படாத பொருளா என்றால், காணப்படுகிற பொருளாகவும் இருக்கிறான், காணப்படாத பொருளாகவும் இருக்கிறான். இப்ப சொல்றது வழங்குதா, கடவுள் காணவே முடியாதுன்னா சூன்ய பொருளா போயிடும், இல்லைன்னு திந்துவோம். கடவுள் காணப்படுகிற பொருளும் காணப்படாத பொருளுமாக இருக்கிறார். உருவாற்றால் காணப்படுவதாயும் உருவாற்றால் காண முடியாததாயும் இருப்பது கடவுள். சிவஞானத்தாலே சிவனை காணலாம், அது அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும். பதிஞானத்தாலே பதிய காணலாம், பாசஞானத்தாலே பசுஞானத்தாலே காண முடியாது. அதைத்தான் உலகலாம் உணர்ந்தும் ஓதற்கு அறியவும். அதனாலே காணப்படுகிற பொருளை வைத்து காண முடியாத பொருளை காண்பது, காணப்படுகிற பொருளை வைத்து காண முடியாத பொருளை உண்டு என்று உறுதி செய்து உண்டு. அதேபோல உலகம் காணப்படுகிற பொருள், உலகம் உலகம் என்றால் புரியுதா, பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களால் ஆகிய பொருள்களும் எல்லாம் அண்டங்களும், இப்படிப்பட்ட இந்த உலகம் பிரத்யட்சமாக தெரியும். இது பிரத்யட்சம் அனுமானம், காட்சி பிரமாணம் காணுகிறோமா. சரி, இந்த உலகமானது மலை கடல் காற்று நெருப்பு ஆகாயம் மண் மற்ற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ பொருள் உலகம் பாப்பா பாப்பா ஒன்னா ரெண்டா அத்தனை பொருள்களையும் உண்டு பண்ணி அதிலே நமக்கு சரீரத்தை கொடுத்து வாழ வச்சிருக்கிறான். நல்ல புரியுதா, நல்ல பங்களாவை கட்டி வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கி வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சு மகனை நல்லா பொழைச்சிக்கிட்டுறா அப்படின்னு பண்ண, நல்லா புரியுதா. அதான் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே என்பது திருப்பணி வச்சு, மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. இத்தனை பொருள்களும் இருந்து நம்மாலே பொழைக்கிறது கஷ்டமாக தெரியும். சூரியன் முதலாக, சூரியன் முதலாக அவ்வளவு வெளிச்சத்துக்கு எவ்வளவு சார்ஜ் கட்டணும் தெரியுமா, சூரியனுக்கு சார்ஜ் கட்டுறதா இருந்தா. இப்போ யாரும் சார்ஜ் கட்டுறது இல்லையே, ஆனால் அவன் கட்டையை பிடுங்கறது இல்லை. இவனுக்கு கட்டலைன்னா இவன் பிடுங்கிடுவான், கரண்ட் சார்ஜ் கட்டலைன்னா கட்டையை பிடுங்கிடுறான். இப்போ சூரியனுக்கு சார்ஜ் யாரும் கட்டுறது இல்லை, யார் சூரிய வழிபாடு பண்ணுறா கட்டுறது இல்லையா, அவன் சார்ஜை பிடுங்கலை கட்டையை பிடுங்குவேன். புரியுதா, உனக்கு இந்த கட்டையில் ஆயக்கல்லை, நீ சார்ஜ் கட்டலை உனக்கு இந்த கட்டையில் ஆயக்கல்ல, புரியுது அப்போ புரியுதா. ம், வேற கட்டையை கொடுப்பான். இதுக்கு கட்டைன்னு போயிருப்பா, நம்ம நந்தலா சந்திர கிருத்தையில கட்டையிரு கையில் சிதம்பரம் போய் நான் காண வேண்டும் ஐயே. அதனாலே இத்தனை வகையான பொருள்களை படைத்து இத்தனை வகையான உலகங்களையும் பொருள்களையும் படைத்து அது புவனம் என்று சொல்லப்படும். இதே புவனம் என்று சொல்லும். இந்த புவனத்திலே ஆன்மா சரீரம் இல்லாமல் அனாதி காலத்திலே ஆணவ மலத்திலே கேவல திசையிலே கிடந்த ஆன்மாவுக்கு சரீரத்தை கொடுத்து தனுனு புவனத்தை படைத்து ஆன்மாவுக்கு தனுவாகிய சரீரத்தை தந்து அதோடு கரணங்களையும் தந்து அதுக்கு மேல போகங்கள், அது தனு கரண புவன போகம் என்று சித்தாந்தத்தில் நாள். தனு தனு சரீரம், சரீரம் கரணம், கரணம் அந்த கரணங்கள் புவனம், புவனத்தில் உண்டான போகங்கள், புவனத்தில் உண்டான போகங்கள் அனுபவிக்கப்படுகிற பொருள், அனுபவிக்கப்படுகிற பொருள் அத்தனையும் போகங்கள்னு போயிடும். உணவுல இருந்து சக்கலமான பொருள்களும் அனுபவிக்கப்படுகிற பொருளுக்கெல்லாம் போகும்னு வரும். தனு கரண புவன போகம் இந்த நான்கும் சிவபெருமான் எனாமா தந்திருக்கிறார். தனு எனாம், எனாம் இலவசம், சரீரம் இலவசம், கரணம் இலவசம், புவனங்கள் இலவசம், போகம் இலவசம். தனு கரண புவன போகங்களை சிவபெருமான் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு, அதான் அனாதிகாலம் கேவல திசை, அதுக்கு கேவல திசைன்னு பேர். இப்போ புரியுத, சரீரமின்றி ஆன்மா ஆணவ மலத்தோடு, அது தாய்மானார் தாய்மானார் பாட்டு தான் இதுவும், அதில் பராபர கண்ணியில் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாறு நாள் என்னாலும், ஆணவத்தோடு அத்து விதமான படி, ஆணவத்தோடு நானும் ஆணவமும் வேறுன்னு சொல்ல முடியாமல் ஒன்றா கிடந்தம் பாரு. அது மாதிரி ஒன்றோட ஒன்றா இருக்கிறது எப்போ? ஆணவத்தோடு அத்து விதம் ஆனபடி மிஞ்ஞான தானுவினோடு அத்து விதம் சாருநாள் என்னாலும் என்று வந்து. அதனாலே கேவல திசை என்பது ஆணவமுலத்திலே சரீரம் இந்திய ஆன்மா கிடந்த காலம். கேவலம்னா தனித்து கிடப்பது, சரீரம் இல்லாமல் கிடக்கிறதுக்கு கேவலம் என்று வடமொழியில் அது வடமொழி சொல்லும். கேவலம் சகலம் சுத்தம்னு சொல்றது. சரி, அந்த மலத்தோடு மாத்திரம் இருக்கிற கேவலம் தனித்து கிடப்பதுன்னு ஒரு தனித்து இருக்கு. உலகத்தோடு கூடாமல் தனித்து இருப்பதுக்கு கேவலம். இப்போ நம்ம தனிச்சு இருந்தாலே கேவலம் தான். தனிச்சு இருந்தோம்னு வச்சுக்கோ அது கேவலம். பெஞ்சாதி உள்ள வீடு வாசலோடு இருந்தோம்னா மதிப்பு. தனிச்சு இருந்தோம்னு வச்சுக்கோ கேவலம். வடமொழியில் கேவலங்கிறது தனிமை. கேவலம் அப்புறம் சகலம். சகலம் சகலம் என்பது தான் மரமாயா கர்மங்களோடு சேர்ந்து உலகத்தில் வாடுறது சகலம். அதுக்கு மேலே சுத்தம். சுத்தம் தான் சிவத்தோடு சேருவது. இதெல்லாம் விட்டையும் விட்டு சிவத்தோடு சேருவது சுத்தம். அது கேவல திசை சகலம் சுத்தம். அதை ரெண்டாக பிரிக்கிறது. அதை ஒன்று பெத்த இன்னொன்று முத்தம்னு சொல்லுது. பெத்த திசை முத்த திசை. அது கேவல திசை பெத்த திசை முத்த திசைன்னு எல்லாம் அந்த சித்தாந்தத்தில் இந்த மாதிரி சொற்கள்லாம் பரிவாசம். சித்தாந்தத்தில் இந்த மாதிரி சொற்கள் வழங்கும். இங்கே சித்தாந்தம் கேட்க வரும் அந்த சொற்கள்லாம் வரும். எதுக்கு எதை பயன்படுத்தணுமோ அதுக்கு அதைத்தான பயன்படுது. கேவலம் சகலம். இந்த கேவலங்கிறது தான் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த. இந்த வரி புரியுதா? இந்த வரி எப்படி புரியுது? காரிட்ட ஆணவ கருவறையில், காரிட்டன்னா ஆணவ மலத்துக்கு இருளை ஓமையாக சொல்லுவோம். ஆணவ மலத்துக்கு ஓமை இருள். இருள்னா சொல்ல முடியாது. அது அந்த இருளுக்கு ஒரு இது சொல்லுவார்த்து ஒரு பயனில், இது புற இருள், பூத இருள், அது அக இருள். ஆணவம் அக இருள். இந்த இருளானது தன்னை காட்டும் பொருளை காட்டாது, தன்னை காட்டும் பொருளை காட்டாது. அந்த இருளானது எப்படின்னா தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டும். ஒரு பொருளும் காட்டாது இருளுருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது என்று திருவுரு பயன். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். இப்பா சரியான இருட்டுப்பா, தெரியுதா சொல்றமில்லவா? இருட்டு தெரியும் பொருள் தெரியாது. அந்த இருள் பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டும். அது என்னுடைய இருளை ஏற துறந்தும் திருவாசகம் ஏற துறந்து அமெரிக்காவுக்கு அங்கிட்டு ஓட்டி விட்டானா மாணிக்கவாசி சொல்றது ஏற. அதனாலே அப்படி காரிட்ட ஆணவ கருவறையில் இருள் செறிந்ததாயிருக்கிற ஆணவமாகிய கருவறையிலே கண்ணிலா குழவியைப் போல் பிறவி குருடாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த கண்ணில்லாத குழவியானது இருட்டறையில் கிடந்தா எப்படி இருக்குமோ அது போல ஆணவ மலத்தில் கிடந்த அனாதிகாலம். பாருட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு, வெளியில் விட்டு தான் நமக்கு சரீரத்தை கொடுத்து போன போகங்களிலே வசிக்க செய்கின்ற வெளியில் விட்டு. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த எவை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய்யன்று மெய்யன்று பாசும்பா பேசும்பால் பொய்யுடல் பிளக்க வேலை அமுதம் ஊட்டி பெரிய புவனத்தினுடைய போக்குவர உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்துட்டு. இதான் மாயாமலம். முதல்ல சொன்னது ஆணவமலா, இப்ப இப்ப இதெல்லாம் மாயாமலம். பெரிய விளையாட்டு அமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பின் அவனை விட்டு இடருற உருக்கி. சுருதி வழியாக நூல்கள் வழியாக அவன் நடக்கவில்லையானால் யமனால தண்டிக்கப்படுவது. யமனை விட்டு இடருற உருக்கி இடர் ஏற்று இரவு வகால் இல்லாத பேரின்ப வீட்டில், அதான் சுத்தம். இரவு வகால் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்து துயிர் பொன்மினன்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க ஒரு தட்சணாமூர்த்தியே சிறுமயானந்த குருவே என்பது தாய்மான ஒரு பாட்டு. இதுல இந்த மூணு தசையும் சொல்றாரு. கேவல திசை சகலம் சுத்தம் என்று மூன்றையும் இதுல காட்டுகிறார். அப்படி கிடந்த ஆன்மாவுக்கு அநாதி காலத்திலே ஆணவ மலத்தோடு சரீரமின்றி கிடந்தது. அதெல்லாம் இப்ப நினைக்கிறோமா? நேற்று செஞ்ச உபகாரத்தை இன்னைக்கு மறந்துடுறோம். உபகாரம் உபகாரம் ஆன்மாவுக்கு சௌரவான் இது உபகாரம். சரி, அப்படி கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வைக்கிறார். உலகத்தை படைத்து நமக்கு சரீரத்தை, உயிரை கடவுள் படைக்கிறது இல்லை. உயிர் எப்போதும் உள்ளது. அனாதி சிவமும் அனாதி, பாசமும் அனாதி, பதி இணைப்போர் பசுபாச அனாதி. நல்ல யாபம் வச்சுக்கணும். உயிர் கடவுள் படைக்கிறது இல்லை, உயிருக்கு உடம்பை படைச்சு கொடுக்கிறார். புரியுதா? அதனாலே இப்படி உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு உடம்பை கொடுத்து புத்தியை கொடுத்து வாழ வச்சிருக்கும். இந்த உடம்பு நாம் படைக்கவில்லை, உடம்ப நாம படைக்கவில்லை. அதே போல உலகத்தையும் நாம படைக்கவில்லை. உடம்பு ஒருவன் பண்ணாமல் உடம்பு வராது. இப்படி எல்லாம் கணக்கா பண்ணாம வராது உடம்பு. புரியுதா தம்பி? அப்பா இந்த உடம்ப பாத்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். ஒவ்வொரு இந்திரியங்களையும் பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும்.
உடம்பும் படைக்கப்பட்டது,
உலகம் படைக்கப்பட்டது. அது அப்பர் சுவாமி தெளிவா சொன்னார், பண்ணிய உலகை நீர் பயின்ற பாவத்தை நன்னின்று இருப்பது நம்ம சிவாய் பண்ணிய உலகம். இப்ப சிலைப்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிலைப்பி தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். ஆனாலும் சிலைப்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு நிறம், புரியுதா? அதுக்கு ஒரு ருசி. நிறம் இருக்கிறது, ருசி இருக்கிறது, உருவம் இருக்கிறது. அது தானா அந்த மாவு அப்படி ஆயிருக்குமா? அந்த சிலைப்பி பண்ண தெரிஞ்ச ஒருவர் பண்ண அந்த வடிவத்துக்கு வந்து
அதனாலே
உலகம் பண்ணப்பட்டது. இதுக்கு நம்ம சித்தாந்த இந்த நூல்லையே சிவபெருமான் ஒரு குயவன், சிவபெருமான் ஒரு குயவன். இந்த மாயை ஒரு மண், மாயை மண். இந்த மண்ணை வச்சு இந்த உலகத்தை இப்படி பண்ணி வச்சிருக்கான். குயவன் மண்ணிலே பானை செய்தது போல, மாயையிலே உலகத்தை பண்ணியது. குயவன் மண்ணிலே பானை செய்தது போல, இந்த கடவுள் காண முடியவில்லை என்கிறதுக்கும் அந்த குடத்தை வச்சு ஓமை சொல்றாரு. இப்ப குடத்தை பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்? இது ஒரு வரால பண்ணப்பட்டது, இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு குயவனால குடம் செய்யப்பட்டது, செய்யப்பட்டதா? குடம் செய்தவனை காணவில்லை என்று சொல்லி இது ஒருவனால செய்யப்பட்டதில்ல, தானா இந்த குடம் உண்டாச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஒரு குயவனால செய்யப்பட்டது. சரி, அந்த குயவனையும் பார்க்கலாம், குடத்தையும் பார்க்கலாம். குயவனையும் பார்க்கலாம், குடத்தையும் பார்க்கலாம். அதே போல இந்த உலகம் சிவருவானாய குயவனால பண்ணப்பட்டதுன்னா இந்த உலகம் தெரியுது, ஆனா பண்ணப்பட்ட குயவன் தெரியுது, தெரியலையா? அது ரொம்ப சொல்றாரு. குடத்தை காணும் போது, குடம் எதனால செய்யப்பட்டது? மண்ணால செய்யப்பட்டது. நீ குடமாக பார்க்கும் போது மண் தெரியாது, மண்ணாக காணும் போது குடம் தெரியாது, மண்ணாக காணும் போது குடம் தெரியாது. குடம் என்கின்ற நினைவிலே பார்க்கும் போது அது குடமாக தோன்றும். இது என்ன மண்ணில செஞ்சிருப்பேன் என்று எண்ணினால் குடம் தெரியாது. அதேதான் திருமூலர் திருமந்திரத்துல, மரத்தை மறைத்தது மாமதயானை, மரத்தில் மறைந்தது மாமதயான், பரத்திய பரத்தை மறைத்தது பார் முதற் போதும், பரத்தில் மறைந்ததே பார் முதல். பதிஞானத்தாரே பார்க்கின்ற பரமஞானிகளுக்கு உலகம் தெரியாது, கடவுள் தெரியும். பதிஞானமுடைய ஞானிகள் உலகத்தை காணும் போது அவங்களுக்கு என்ன தெரியும்? கடவுள் தெரியும், உலகம் தெரியாது. நம்ம போல ஞானம் இல்லாத இன்ப பெருமானை என்று சொல்லி எந்த ஞானமும் இல்லாதவராய் நாம் பார்க்கும் போது என்னமா இருக்கும்? உலகம்தான் தெரியும், கடவுள் தெரியும். உலகம்தான் தெரியும், கடவுள். அதனாலே குடம் தெரிந்தால் மண் தெரியாது, மண் தெரிந்தால் குடம் தெரியாது, உலகம் தெரிந்தால் கடவுள் தெரியாது, கடவுள் தெரிந்தால் உலகம் தெரியாது. என்ன விளங்குங்க? ஆகவே இப்பொழுது காணக்கூடிய உலகத்தினாலே இந்த உலக பகுப்புகள் பல வகையாக பண்ணப்பட்டு இருப்பதனால, ஊர் மாதிரி அல்ல, பல வகையாக பண்ணப்பட்டு ஆன்மாக்களுக்கு கொடுக்கிற சரீரங்களும் பல வகை சரீரங்கள், ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தர் இல்லையில. நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். இவரும் கருப்பு தான், இவரும் கருப்பு தான், ஆனால் இந்த கருப்புக்கும் அந்த கருப்புக்கும் வித்தியாசம் தெரியுது பாரு. கோசுக்கு அது கருப்புன்னு, அது நல்ல கருப்பு, இது கொஞ்சம் லைட்டு கருப்பு. இதனால சிவப்புல பாருவோம், எத்தனை வகை சிவப்பு முடியும். அதே மாதிரி குரல்ல பாருவோம், துணியில பாருங்க, ஒவ்வொருத்தருடைய துணியும் தனியாக தெரியும். தூரத்தில் வரும்போதே சத்தம் கேட்டு இன்னாரு தான் வர்றாங்க, இன்னாரு பேச்சு என்று கண்டுபிடிக்கும், நல்ல புரியுதா? இதே மாதிரி எல்லாம் தனித்தனி அச்சு, தனித்தனி அச்சு, தனித்தனி அச்சு. சிவருமானுக்கு அச்சன்னே ஒரு பெயர். எத்தனை அச்சு வச்சிருப்பானோ அப்பா பாப்பா பாப்பா என்னமா தான் இந்த பொம்மைகளை பண்ணி விடுவாரு. நல்லா பொம்மைகள், பொம்மைகள், விதவிதமான பொம்மைகள், விதவிதமான பொம்மைகள். ஐயோ, ரெண்டு பேரும் விளையாடுறாங்க, செம்பு கேசரி விளையாண்டு சரி இப்படியே பொம்மையை பண்ணி விட்டு விளையாட்டு பாருங்க. நம்ம பிள்ளை விளையாடுதுல பொம்மைகளை வச்சா அதே மாதிரி இந்த பொம்மைகளை வச்சா அந்த ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் பொம்மைகள், பொம்மைய ஆட்டுறேன், ஆட்டுறேன் பொம்மையே. தோலின்பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வடிகாட்டி வாராவுலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை குடியேறு. பொம்மைகள், விதவிதமான பொம்மைகள், விதவிதமான இந்த பொம்மைகளை வச்சு அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா 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 அப்பா.